நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
தொடர் வண்டி நிகழ்ச்சியை வழங்குபவர் நமது பல்கலைக்கழக மக்கள் தொடர்பு அலுவலக பணியாளர் தமிழ் ரசிகன் அவர்கள்.
நேயர்களுக்கு தமிழ் ரசிகனின் அன்பு வணக்கங்கள். இதுவரைக்கும் ஆண், பெண், குழந்தை, திருநங்கை அப்படின்னு மனிதம் பற்றின பெட்டிகளை தான் நாம் பயணிச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி நாம் பயணம் செய்கிற பெட்டி மனிதர்களோட உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு பெட்டி. இந்த பயணம் பலரோட வாழ்க்கையில் ஏற்படுற மாற்றங்களுக்கும் ஏமாற்றங்களுக்கும் காரணமாக அமையக்கூடியது. இந்த பெட்டிக்கு பல அதீத சக்திகள் இருக்குது. ஹிட்லர்களையும் சிரிக்க வைக்கும், சாப்ளின்களையும் அள வைக்கும் வல்லமை வாய்ந்தது இந்த பெட்டி. பணவசதி படைச்சவனையும் பரதேசியாக சுத்த வைக்கும், பரதேசியாக சுத்துபவனையும் பங்களாவில் ஏற்றி வைக்கும், பட்டறிவு பெற்றவனையும் பைத்தியக்காரன் ஆக்கிரும். இப்படி பல மாற்றங்களை ஏற்படுத்துகிற பெட்டி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருவரோட இதயத்திலையும் இருக்கு. இந்த உணர்வு முதல்ல ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் உண்டாகும், அதுக்கப்புறம் தந்தையோட, அதை தொடர்ந்து அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, மாமா, அத்தை, இப்படி பலருக்கும் அந்த குழந்தையின் மேலே இந்த உணர்வு உண்டாகும். இதையெல்லாம் இரத்த உறவு சம்பந்தப்பட்ட உணர்வு. ஆனால் அந்த குழந்தைக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத, எந்த இரத்த சம்பந்தமும் இல்லாத ரெண்டு உறவுகளுக்கு இந்த உணர்வு ஏற்படும். ஒன்று நட்பு, இன்னொன்று காதல். பலருடைய நட்பின் அத்தியாயம் திருமணத்துக்கு அப்புறம் முடிஞ்சு போயிடும். ஆனால் திருமணத்துக்கு அப்புறமும் புதிதாக ஆரம்பிக்கிற சக்தி காதலுக்கு இருக்குது. நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிற பெட்டி என் அவளும் உன் அவனும் அப்படிங்கிற காதலை பற்றின பெட்டி. காதல், இந்த வார்த்தையை கேட்கும்போதே மனசுக்குள்ள ஒரு துள்ளல். இந்த வார்த்தையை கேட்ட மறுநொடி பொழுதுலேயே நம்ம காதலிக்கிறவங்களோட முகம் சட்டுன்னு வந்துட்டு போகும். பேனாவை கூட பிடிக்க பழகிருக்காத விரல்களை கண்ணதாசன், வாலி, வைரமுத்துன்னு உருவாக்கிடும் சக்தி கொண்டது இந்த அதிசய பெட்டி. ஆதாமும் ஏவாலும் விதைச்சிட்டு இந்த பயிரை கடைசி வரைக்கும் அறுவடை செய்யாமல் இருக்கிறதையே அனைவரும் விரும்புகிறாங்க. காதல்ங்கிறது உடம்புல இருக்க ஹார்மோன்களோட மாற்றத்தால் ஆணுக்குள்ளேயும் பெண்ணுக்குள்ளேயும் உண்டாகிற ஒரு உணர்வு. டோஃபோமைன், மோனோமைன், வேசோரெப்சின், ஆக்சிடோசின், இந்த மாதிரியான ரசாயன மாற்றங்கள் தான் காதல் உணர்வுகளை ஏற்படுத்துது. பசியின்மை, தூக்கமின்மை, இதய படபடப்பு, இது எல்லாத்துக்கும் இந்த ரசாயனங்களோட கூட்டுச்சதி தான் காரணம். இந்த சதி வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறதுல ரசாயனங்களோட கூட்டுச்சதி அதிகமாக இருந்தாலும் பழிவாங்கப்படுறது என்னமோ இதயம்தான். இந்த காதல் ஒரு குழந்தையினோட கருவு உருவாகிறப்பவே அந்த குழந்தையினோட தாய் மூலமாக அது உருப்பெற ஆரம்பிச்சிருது. அந்த தாய்க்கும் குழந்தைக்குமான காதல் முகம் பார்க்கறதுக்கு முன்னாடியே ஏற்பட்டுருது. முகம் பார்த்து உருவாகிற காதல் குழந்தை பருவத்துக்கு அப்புறம் வர காதல், மனம் பார்த்து வளர்ற காதல் பருவக்காதல். ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணின் மேலேயும், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணின் மேலேயும் ஏற்படுற ஈர்ப்பு, இது ஒவ்வொருவருக்கும் ஒரு பருவத்தில் ஏற்படும். சிலருக்கு பள்ளி பருவத்திலேயே இது மாதிரி ஒரு ஈர்ப்பை உணர்வாங்க. ஆனால் அந்த ஈர்ப்பு அதோட முடிஞ்சு போயிடும். மேற்கொண்டு அதை எப்படி எடுத்து செல்றதுங்கிறத கூட அவங்க தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. கல்லூரி காதல், இதுதான் பருவக்காதல். பலருக்கும் காதலோட உணர்வு ஏற்படுறது கல்லூரிகளில் தான். இங்கே ஏற்படுற காதல் பல வகைகளில் இருக்குது. பார்த்தவுடன் காதல், பார்க்காத காதல், சொல்லிவிட்ட காதல், சொல்லாமலேயே விட்டுவிட்ட காதல், ஏற்றுக்கொண்ட காதல், ஏற்கப்படாத காதல், இப்படி பல காதல் கதைகளை அந்த காதல் தொழிற்சாலைகளில் நம்ம பார்க்கலாம். இந்த கல்லூரி காதல் முதலாம் ஆண்டில் ஆரம்பித்து மூன்றாவது இல்லைனா நான்காவது ஆண்டுகளில் முடிஞ்சிறதாகவும் இருக்கும். முழுமூச்சா நின்று போராடி மனம் முடிக்கிறதாகவும் இருக்கும். உறவு காதல், மாமன் மகள், அத்தை மகன், இப்படி உறவினருக்குள்ளே ஏற்படக்கூடிய காதல். திருவிழா, கல்யாணம், இந்த மாதிரியான விசேஷங்களில் மட்டும் ரொம்ப அரிதாக சந்திச்சுக்கிட்டாலும் நம்மளோட முறப்பொண்ணு, நம்மளோட முறமாம அப்படிங்கிற ஒரு உரிமையில் ஏற்படக்கூடிய ஒரு காதல். இங்கேயும் சில சமயம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. சொந்தக்காரங்க தானே, திருமணத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நாம் நினச்சிட முடியாது. ஏன்னா அங்கேயும் சில பிரச்சனைகள் தலை தூக்கும். அதையெல்லாம் சமாளித்து பல போராட்டங்களுக்கு அப்புறம் இணைகிற நிலைமையும் இருக்குது. பேருந்து பயணம், ரயில் பயணங்களில் பார்த்து மையல் கொண்டிருப்பது பயணங்களில் உண்டாகும் காதல். பயணக்காதலில் ஒருவரோட பேர் மற்றவங்களுக்கு தெரியறக்கே பல நாட்கள் ஆகும். பார்வையிலேயே தங்களோட விளைவுகளை பரிமாறிக்குவாங்க. பேருந்துக்காக காத்திருக்கிற அந்த நேரம் பல ஆண்டுகளாக தவம் இருக்கிற முனிவர்கள் மாதிரி உணர்வாங்க. இவங்களோட முக்கிய எதிரி பொது வேலை நிறுத்தம் செய்கிறவங்க தான். அலுவலக காதல், தங்களோட ஒரே அலுவலகத்தில் பணிபுரியறவங்க மேலே இவங்களுக்கு ஏற்படக்கூடிய காதல். ஃபைல்களை பரிமாறிக்கிறப்பவே இதயங்களையும் பரிமாறிக்கிற காதல். எல்லாரும் விடுமுறை நாளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் விடுமுறை நாளை எதிரியாக பார்ப்பாங்க. நட்பு காதல், நட்பு காதல்னு சொல்லப்படுற இந்த தோழமை காதல் நண்பர்களாக பழகிட்டு இருக்கங்களோட இடையே ஏற்படக்கூடிய அதீத பற்றால் உருவாகிற காதல். இருவருக்குமான ஒரு புரிதல், உணர்வுகளை மதித்து நடக்கிறது, இப்படி தங்களை பற்றின ஒரு முழுமையான பார்வையை ஒருவர் இடத்துல மற்றவங்க கொண்டிருப்பாங்க. முதிர்ந்த காதல், 40-50 வயசை கடந்ததுக்கு அப்புறமும் தங்களோட துணையின் மேல கொண்டிருக்கக்கூடிய காதல், வாழ்ந்த காலத்தை அசைபோடும் காதல், துணையினோட மனம் அறிஞ்சு செயல்படுறதும் மனங்கோணாமல் நடந்துக்கிறதும் இந்த காதலனோட அழகு. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி அப்படிங்கிற அந்த பாடல் வரிகள் முதுமையினோட காதலை அழகா நம் முன்னாடி காட்சிப்படுத்தும். இன்றைய காலத்தில் வாட்ஸ்அப் காதல், ஃபேஸ்புக் காதல்னு வலைத்தளத்தில் காதலிக்கிறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாயிட்டு தான் வருது. ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 14 காதலர் தினமாக கொண்டாடிட்டு வர்றோம். இந்த தினத்தில் தான் சிலர் தங்களோட காதலவே விருப்பப்பட்டவங்ககிட்ட தெரிவிக்கிறாங்க. ஒரு வருஷம் முழுக்கமும் ஓரமாக நின்று அவங்கள கவனிச்சிட்டு இருந்துட்டு தைரியமாக போய் இந்த தினத்தில் தான் தங்களோட காதலை தெரிவிக்கிறாங்க. இந்த தினத்தில் அவங்க தர்ற பரிசு ரொம்ப முக்கியமானது. அவங்க கொடுக்குற பரிசுனோட விலையோ மதிப்போ முக்கியம் இல்லை, என்ன மாதிரியான பரிசு கொடுக்குறாங்க, அவங்க என்ன நிற உடை அணிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துக்கும் ஒரு குறியீடும் உண்டு. இந்த நூற்றாண்டில் நம்ம வெகுவாக பாதிக்கிற காதல் சினிமா காதல் தான். திரைப்படத்தில் வர்ற நாயகன் நாயகியை காதல் செய்கிறதுக்கு என்னவெல்லாம் செய்கிறான் அப்படிங்கிறத பார்த்து அது மாதிரியே செய்கிற இளைஞர்கள் தான் இப்போ அதிகம். ஒரு காதல் பாட்டை கேட்டுட்டாவே அது தனக்காக தான் பாடப்பட்டிருக்கு அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி வருது. நூற்றாண்டை கண்டுட்ட இந்த சினிமா ஒன்று ரெண்டை தவிர காதல் இல்லாத திரைப்படமே இல்லை. நாயகியை பின்தொடர்றது, காதலிக்கிறது, காதல் தோல்வியடைஞ்சு சோகப்பாடல் பாடுறது, கடைசியில் மறுபடியும் நாயகியோடையே இணைஞ்சிடுறது, இப்படி தான் எல்லா திரைப்படங்களும் ஒரே மாதிரி தான் இருக்குது. திரையில் தோன்ற காதல் 3 மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சிடும். உண்மை சம்பவம், என் நண்பரோட வாழ்க்கை இப்படின்னு பல இயக்குநர்கள் மனதை தொடர காதல் கதைகளை திரையில் கொடுத்துருந்தாலும் பெரும்பாலும் அது கற்பனை கலந்ததாக தான் இருக்கும். காதலை வாழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு திரிகிற பல இயக்குநர்கள், நடிகர் நடிகைகள், பாடலாசிரியர்கள் எல்லாருமே காதலால் தங்களோட பிழப்பை ஓட்டிகிட்டு இருக்கவங்க தான். காதல் தோல்வியடைஞ்சவங்க தற்கொலை செஞ்சுக்கிறக்கும், தனக்கு கிடைக்காதவங்க வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சி ஆசிட் வீசுறதும் கொலை செய்கிறதும் மாதிரியான இந்த செயல்கள் எல்லாமே இந்த திரைப்படங்களிலிருந்து காதலால் பிழப்பை ஓட்டுற இயக்குநர்கள் மற்றும் நடிகர்களால் தான் அரங்கிறது. காதல்னா என்னங்கிறத கூட தெரிஞ்சிருக்காத ஒரு வயசில் பதின்பருவத்தை கூட எட்டாதவங்க கிட்ட எல்லை மீறின ஒரு காதல் உணர்வுகளை தோற்றுவிக்கிறதும் இவங்க தான். இதிகாசம் மற்றும் வரலாறுகளில் காதலை பார்த்துட்டோம்னா ஆதாம் ஏவாள் காலம் தொட்டு காதல் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு வருது. மகாபாரதத்தில் பாண்டு மன்னன் குந்தி தேவியை காதலிச்சு திருமணம் செஞ்சிட்டாரு. பாண்டவனோட மகன் அர்ஜுனன் சுபத்திரையை காதலிச்சு திருமணம் செஞ்சிட்டாரு. கம்பராமாயணத்தில் ராமன் கன்னிமாடத்தில் நின்ன சீதையை கண்ட உடனே காதல் கொண்டுட்டாரு. கம்பர் அந்த நிகழ்வை சொல்கிறாரு, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்னு அதை கவிதைநயமாக சொல்கிறாரு. தொல்காப்பியத்தில் காதலை கைக்கிளை, அன்பின் ஐந்தினை, பெருந்தினை அப்படின்னு 3 பகுதிகளாக தொல்காப்பியர் பிரிச்சிருக்காரு. இதில் கைக்கிளைங்கிறது ஒருதலை காதல், அன்பின் ஐந்தினைங்கிறது விரும்பியவரையே கரம் பிடிச்சு இல்வாழ்க்கையை சிறப்புற வாழ்றது, பெருந்தினைங்கிறது விரும்பியவரை பல்வேறு தடைகளாலையும் இடையூறுகளாலையும் கைப்பிடிக்க முடியாமல் போய் வேறொருவரோட இல்வாழ்க்கையில் நுழைஞ்சிடுறது. 8 தொகை நூல்களான குறுந்தொகை, நற்றிணை, கலித்தொகை, பரிபாடல், அகநானூறு, புறநானூறு, 500, 10 எல்லாத்திலையும் காதல் நிகழ்த்தி திருமணம் நிகழ்ந்திருக்கு. அடுத்து திருக்குறளில் காதல். வள்ளுவர் பெருந்தகை திருக்குறளில் காதலை பற்றி பலவாறு சொல்லியிருக்காங்க. காலை அரும்பி பகல் எல்லாம் போது ஆகி மாலை மலரும் இந்நோய் அப்படின்னு காதலுக்கான அறிகுறியை சொல்கிறாரு. கரத்தலும் ஆற்றேன் இந்நோயை, நோய் செய்தார் கரைத்தலும் நானு தரும் அப்படிங்கிற குரல் மூலமாக காதல் நோயை என்னால் மறைக்கவும் முடியல, இதுக்கு காரணமான என்னோட காதலர் இடத்துல நாணத்தால் உரைக்கவும் முடியல அப்படின்னு ஒருதலை காதலோட இம்சையை விவரிக்கிறாரு. யான் நோக்கும் காலை நிழன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். காதலை சொல்ல வர தலைவன்கிட்ட நாணம் கொண்டு தலைவன் தன்னை பார்க்குறப்போ தலைவி நிலத்தை பார்க்குறான். தலைவன் பார்க்காத அந்த தருணத்தில் தலைவனை பார்த்து மெல்ல புன்னகைக்கிறதா தலைவனோட இம்சையை சொல்கிறான். கண்ணோடு கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. இந்த குரல் மூலமாக காதல் வயப்பட்ட தலைவனும் தலைவியும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, அங்கே வாய்ச்சொற்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுது. காதலர்களோட மௌனம் பேசுகிற மொழிக்கு வாய்ச்சொல் தேவையில்லைன்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அருவாய் நிறைந்த அவிர்மதிக்கு போல மறுவுண்டோ மாதர் முகத்து. இந்த குரல் மூலமாக தலைவியை பார்க்க போகிற தலைவன் வானத்தில் உள்ள நிலாவை தலைவினோட முகத்தோடு ஒப்பிட்டு பார்த்துட்டு நிலவின் இடத்துல சொல்கிறாரு, என்னவளின் முகத்தோடு உன்னை ஒப்பிட மாட்டேன், ஏனெனில் உன்னில் களங்கம் உள்ளது, தேய்கின்றாய் வளர்கின்றாய், ஆனால் என்னவளின் முகமோ சிறிதும் களங்கமற்றது அப்படின்னு தன்னோட காதலிக்கு புகழ்மால சூட்டுறதா வள்ளுவர் சொல்கிறாரு. அதோடு இல்லாமல் மலரென்ன கண்ணால் முகமொத்தி யாயின் பலர்கான தோன்றல் மதி. இந்த குரல் மூலமாக நிலவே நீ என்னவளோட முகத்தை ஒத்திருக்க விரும்பினா இப்படி நானே இல்லாமல் எல்லார் முன்னாடியும் தோன்றுவதை நீ மாற்றிக்கணும் அப்படின்னு ஒரு புதுமையான அறிவுரையை வந்து நிலவுக்கு சொல்கிறாரு. உடம்புடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையுடு எம்மிடை நட்பு. இந்த குரல் மூலமாக தலைவனுக்கும் தலைவிக்கும் உள்ள காதலானது உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு போன்றது ஒரு நட்பு அப்படின்னு தலைவன் தலைவி மீது வச்சிருக்க அந்த காதலை கண்டு நெகிழ்ச்சி அடைகிறார். வழுத்தினால் தும்மினே நாக அழித்தழுதால் யாருள்ளி தும்மினீர் என்று. இந்த குரலில் தலைவனுக்கு தும்மல் வர்றப்போ வாழ்கன்னு வாழ்த்திட்டு உடனேயே உன்னை நினைக்கிற நான் இங்கே இருக்கேன், உன்னை யாரு நினைச்சா, ஏன் உனக்கு தும்மல் வந்ததுன்னு சொல்லி தலைவனோட சண்டை போடுறதா அவங்களுக்குள்ளே வர்ற அந்த ஊடலை சொல்கிறாங்க. புலத்தொழிற் புத்தேல் நாகுண்டோ நிலத்தோடு நீரியே இந்தன்னார் அகத்து. இந்த குரல் மூலமாக நிலத்தோட நீர் கலந்தது மாதிரி அன்போடு கூடி இருக்கக்கூடிய காதலர்களிடத்தில் ஊடல் கொள்றதுங்கிறது ஒரு புதிய உலகம். அந்த உலகத்தை விட வேற ஏதாவது அதிசயமாக இருக்குமா அப்படின்னு தலைவனுக்கும் தலைவிக்கும் உண்டான ஊடலை வந்து விவரிக்கிறார். இப்படி இதிகாசத்திலையும் வரலாற்றிலையும் காதல் தன்னோட நிலைப்பாடுகளில் பல நிலைகளை கொண்டிருக்கு. அதே மாதிரி தான் காதலர்கள் தங்கள் துணைக்கு எழுதுகிற காதல் கடிதமும் ஒவ்வொரு நிலையிலையும் ஒரு சிறப்பினை கொண்டிருக்கு. உலகத்தினோட தலை சிறந்த காதல் கடிதங்களாக குறிப்பிடப்படக்கூடிய காதல் கடிதங்களில் ஒன்று ரெண்டு காதல் கடிதங்களை நான் இங்கே பகிர்ந்துக்க விரும்புகிறேன். டால்ஸ்டாய் அவர்கள் தன்னுடைய காதலி சோன்யாவுக்கு எழுதிய கடிதம். கடந்த 3 வாரங்களாக ஒவ்வொரு நாளும் நான் பேசிவிட வேண்டும் என்று தீர்மானிக்கிறேன். நான் ஏன் அதை பேசவில்லை, என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்பவற்றை எல்லாம் சிந்திக்கின்றேன். இந்த கடிதத்தை என்னிடமே வைத்து கொண்டு மறுமுறையும் எனக்கு பேச துணிவில்லை என்றால் இதை கொடுத்துவிட வேண்டும் என எண்ணுகிறேன். உண்மையாக கூறு, நீ என்னை விரும்புகிறாயா? உனது பதில் நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். தீர்க்கமாக சிந்தித்து விடைகொடு. உன்னை நான் நேசிக்கும் அளவுக்கு நான் கணவன் என்ற முறையில் உன்னால் நேசிக்கப்படாவிட்டால் அது மிகவும் கொடியது அப்படின்னு தன்னோட காதல் கடிதம் மூலமாக தன்னோட காதல் வழிய சோனியாவுக்கு தெரிவிக்கிறாரு டால்ஸ்டாய். அடுத்து கார்கி அவர்கள் தன்னுடைய காதலி ஓல்காவுக்காக எழுதுறாரு. அன்புள்ள ஓல்கா, உனக்கு கடிதம் எழுத வேண்டும் என்ற ஆசை எழும்போது கூடவே கொஞ்சம் வேதனையும் எழுகிறது. என் அன்பு கடிதத்தை புரிந்து கொள்ள நீ வேறு யாருடைய உதவியையாவது நாட வேண்டும். இந்த தடங்களின் காரணமாக என் இதய உணர்ச்சிகளை அடக்கி கடிதம் எழுத வேண்டியிருக்கிறது. இயற்கையாகவே உனக்கு அழகு அமைந்துள்ள மாதிரி கல்வியும் இருக்கக்கூடாதா? ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் காதலித்தது உன்னைத்தான், கல்வியை அல்ல. இந்த கடிதம் மூலமாக தன்னோட காதலி தன்னோட வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியங்கிறத அவர் சொல்கிறார். மாவீரன் நெப்போலியன் தன்னோட காதலி யோசப்பின்கு எழுதின காதல் கடிதம். அன்பே, நேற்று போர்க்களத்தில் கடுமையான போராட்டம், கொஞ்சம் கூட ஓய்வில்லை. உணவோ உறக்கமோ இன்றி 1 வாரமாக இருந்தும் நான் சுறுசுறுப்பாக வேலை செய்வது கண்டு எங்கள் குழுவினர் ஆச்சரியப்பட்டனர். அது என்னால் எப்படி சாத்தியப்படுகின்றது என்று எல்லோரும் ஆச்சரியப்படுகின்றனர். என்ன, உனக்கு ஏதாவது புரிகிறதா? நீ எழுதும் கடிதங்கள் என்னுடனேயே வைத்திருப்பது வழக்கம். சோர்வு ஏற்படும் போது நான் உன் கடிதங்களை எடுத்து படிப்பேன், அவ்வளவுதான். சோர்வு பறந்துவிடும், அப்புறம் பசியாவது தாகமாவது. ஒரு விஷயம், என் துயரங்களைக் கண்டு நீ மனதை அலட்டிக்கொள்ளாதே. துன்பம் என் நண்பன், அதை நான் வெறுக்க மாட்டேன். உலகத்தில் அபார சாதனைகளை சாதிப்பதற்காகவே பிறந்த எனக்கு துன்பம்தான் தூய நண்பன். இன்பம் என் விரோதி, அது என்னை சோம்பேறியாக்கிவிடும், அதை நான் வெறுக்கிறேன். இரவில் அதிக நேரம் கண்விழிக்காதே, உடம்பை ஜாக்கிரதையாக கவனித்துக்கொள் அப்படின்னு தன்னோட கடிதத்து மூலமாக போரில் எவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியில் இருந்தாலும் தன் காதலின் மேல் கொண்டிருக்க அந்த அன்பு அவரை எப்பவும் சுறுசுறுப்பாக வச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாரு. மார்ஷல் டிலக்லூர் அப்படிங்கிறவர் தன்னோட காதலுக்கு எழுதின காதல் கடிதம். ஆனானாலும் சரி பின்னானாலும் சரி காதல் கடிதம் எழுதுறது சாதாரண ஒரு விஷயந்தான். ஆனால் உலகத்திலேயே எந்த காதல் கடிதமும் மார்ஷல் டிலக்லூர் தன்னோட காதலுக்கு எழுதின கடிதத்துக்கு இணையாகாது. அவர் ஒரு பெர்ஷிய ஓவியர். 1875வது வருஷம் அவர் உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய காதல் கடிதத்தை எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் இருக்கிற மொத்த வார்த்தைகள் 56,25,000. அதாவது இவ்வளவு வார்த்தைகளை வச்சு 70 நாவல்களை எழுதிட முடியும். இந்த கடிதம் மாலிக் டி வில்லடோ அப்படிங்கிற ஒரு மங்கைக்காக எழுதப்பட்டது. நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் 1,78,75,000 இடங்களில் குறிப்பிட்டிருக்காரு. வேடிக்கையான ஒரு காதல் கடிதம்தான். பெரும்பாலும் காதல் கடிதங்கள் இன்னைக்கு குறுந்தகவல் இமெயில் அரட்டை பகுதின்னு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. கடிதம் எழுதுறப்போ அதை வாங்கிக்கிறவங்க தங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷத்தை பாதுகாக்கிற மாதிரி தான் பாதுகாத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ரோமியோ ஜூலியட், சலீம் அனார்கலி மாதிரி கற்பனை கதாபாத்திரங்களாகட்டும், ஷாஜகான் மும்தாஜ் மாதிரி நினைவில் நிற்கிற காதலாகட்டும், எல்லாரும் நன்கு அறிஞ்ச விஷயம் இந்த காதல் நிகழ்வுகள். ஆனால் உலகம் கவனிக்க மறந்த ஒரு காதல், மறந்து போன காதலர்கள் பற்றின ஒரு பார்வை. உலக தொழிலாளர்களோட சகாப்தத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின மூலதன நூலினோட படைப்பாளி, தொழிலாளர்களின் நலம் விரும்பி கம்யூனிஸ்டுகளின் கடவுள் கார்ல் மார்க்ஸினோட காதல் யாருக்குமே தெரியாமல் போனது வரலாற்றுப்பில தான். மனிதகுல உயர்வுக்கும் சமூக மேன்மைக்கும் அர்ப்பணித்து கொள்ளும் வாழ்க்கையில் துன்பங்களின் சுமை ஒருபோதும் நம்மை அழுத்தாது ஏனென்றால் அது எல்லோருக்காகவும் செய்கிற தியாகம். இப்படி மனித குலத்தினோட உயர்வுக்கும் மேன்மைக்கும் தன்னோட இறுதி மூச்சு வரைக்கும் உழைச்சவர் மார்க்ஸ். ஆனால் அந்த மனித குலமே ஒட்டுமொத்தமாக மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டிய அளவுக்கு துன்பங்களும் துயரங்களும் நிறைஞ்சது கார்ல் மார்க்ஸோட வாழ்க்கை. ஹர்ஷல் மார்க்ஸ் ஹென்ரிட்டா தம்பதியிற்கு பிறந்த 8 குழந்தைகளில் மிஞ்சினது ஒரு ஆண் குழந்தையும் 3 பெண் குழந்தைகளும் தான். அந்த ஆண் குழந்தை கார்ல் மார்க்ஸ். சின்ன வயசுலேருந்தே தன்னோட போக்கில் வாழ்ந்த கார்ல் மார்க்ஸ்க்கு மேலே எல்லாருக்குமே வெறுப்பு தான் இருந்துச்சு. பள்ளியில் இருந்த அந்த ஒழுங்கின நடவடிக்கை கல்லூரியிலையும் தொடர்ந்துச்சு. தனக்கு துளியும் விருப்பமில்லாத சட்டப்படிப்பை அப்பாவனோட கண்டிப்பால் ஏற்றுக்கிட்டாலும் தொடர்ந்து அங்கேயே இருக்க விருப்பம் இல்லாமல் அதே நகரில் இருந்த குடியாரங்க சங்கத்தில் உறுப்பினராகி அங்கேயே தலைவராகவும் இருந்தார். கேளிக்கை மிகுந்த ஒரு நாளில் காவலர்களால் கைது செய்யப்பட்டு சிறைக்காவலில் வைக்கப்பட்டார். சிறையிலிருந்து திரும்பின மார்க்ஸை பெர்லின் பல்கலைக்கழகத்தில் சேர்க்கதா சொல்லி வீட்டுக்கு வர வச்சாங்க. பெர்லின் பல்கலைக்கழகத்தில் சேர்றதுக்கு இன்னும் 2 மாதம் இருந்த நிலையில் வீட்லேயே இருக்க வேண்டிய நிலை மார்க்ஸுக்கு இருந்துச்சு. அந்த 2 மாதம்தான் உலகத்தினோட ஒப்பற்ற காதல் கதையினோட துவக்க காலம். உலகத்திலேயே மிகச்சிறந்த பூ ஒன்று இருக்குன்னா அது கூட அவன் முன்னாடி தோத்து போயிடும். ரைன்லாந்து பகுதியில் உயர்ந்த பிரபுக்களோட வம்சத்தைச் சேர்ந்த லுட்விக்கினோட மகள் ஜென்னி லுட்விக். அற்புதங்கள் அத்தனையிலையும் அற்புதம் காதல். அந்த காதலே பூமியை குளிர்விக்கிறதுக்காக மனித உருவெடுத்து வந்த தேவதையாக தோன்றுனா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தா ஜென்னி. கல்லூரியில் கார்ல் மார்க்ஸ் செய்த அட்டுழியங்கள் எல்லாத்தையும் மார்க்ஸினோட சகோதரி மூலமாக கேள்விப்பட்டிருந்தா ஜென்னி. இதனாலேயே மார்க்ஸை பார்க்கறதுல இயல்பாகவே அவளுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. மார்க்ஸை முதல் முதலாக பார்த்ததும் சட்டன அவளோட இதய தோட்டத்தினோட மலர்களுக்குள்ளே குளிர்ச்சி நிரம்பி ஒரு காற்று ஊடுருவி போகிறத அவளால் உணர முடிஞ்சது. கார்ல் மார்க்ஸும் ஜென்னியை பார்த்த மறுநொடியிலேயே தன்னோட மன உளைச்சல் எல்லாம் விலகி தனக்குள்ள ஒரு குளுமை படுற மாதிரி உணர்ந்தார். தன்னோட காதலை மார்க்ஸால் உடனே வெளிப்படுத்த முடியாத சூழல். காரணம், ரைன்லாந்தினோட மிகச்சிறந்த அழகி ஜென்னி. மார்க்ஸோ காணச்சகையாத தோற்றம், குள்ள உருவம், கண்கள் தோல் எல்லாமே கருப்பு நிறம். ஜென்னி அரச குலத்துக்கு நிகரான பிரபுக்கள் வம்சத்தை சேர்ந்தவ. ஆனால் மார்க்ஸோ பணத்தட்டுப்பாட்டுக்கு மத்தியில் குடும்பம் நடத்துகிற ஒரு நடுத்தர வர்க்கம். எல்லாத்துக்கும் மேலே ஜென்னி மார்க்ஸை விட 4 வயசு மூத்தவ. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இவங்களோட காதலுக்கு பாலமாக இருந்தது 3 பேர். ஒருத்தர் மார்க்ஸினோட சகோதரி, மற்றொருவர் ஜென்னியினோட தந்தை லுட்விக், 3ம் அவர் ஷேக்ஸ்பியர். ஜென்னியினோட தந்தையும் கார்ல் மார்க்ஸும் ஷேக்ஸ்பியரினோட கவிதைகளை உறக்க பாடி கவிதைகளாலேயே வீட்டை நிரப்புவாங்க. மார்க்ஸ் விட்டு செல்ற அந்த கவித்துவ வரிகள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு உள் அறையில் கட்டலில் படுத்திருக்கிற ஜென்னியினோட இதயம் விம்மிக்கிட்டே இருக்கும். அவளோட கண்கள் அந்த தலையணையை ஈரமாக்கியிருக்கும். காதல் எப்பவும் வார்த்தைகளில் பிறக்கிறதில்ல, மௌன மொழியால் 2 இதயங்கள் பேசிக்கிறப்ப அது ஏற்படுது. ஒரே ஒரு மலைத்துளி வானத்திலிருந்து பூமியில் விழுற மாதிரி மார்க்ஸும் ஜென்னியும் யாருக்கும் தெரியாமல் தங்களோட காதலை பரிமாறிக்கிட்டாங்க. தனக்காக மார்க்ஸ் எழுதின காதல் கடிதங்கள் எல்லாம் ஜென்னி பார்க்கும்போது அவளோட இதயத்தில் 1000 ரெக்கைகள் விரிய தொடங்குது. ஜென்னியும் தன்னை காதலிக்கிறான்னு தெரிஞ்சதும் மார்க்ஸுக்கு இதயம் படபடப்பு அதிகமாயிட்டே இருந்துச்சு. ஜென்னிங்கிற பெண் தன்னோட வாழ்க்கையில் வரணும்னா டாக்டர் பட்டம் வாங்கி அது மூலமாக தன்னோட தகுதியை வளர்த்துக்கணும்னு முடிவு செஞ்சு பெர்லின் பல்கலைக்கழகத்தில் தத்துவம் படிக்கிறதுக்கு விண்ணப்பிச்சு பல்கலைக்கழகத்துக்கு புறப்பட்டு போகிறாரு. பல்கலைக்கழகத்துக்கு போய் 10 வருஷம் ஆயிருந்துச்சு. ஜென்னிங்கிற பொறுமைக்கு 29 வயசு ஆயிருந்துச்சு. 1843வது வருஷம் ஜென்னி லுட்விக் ஜென்னி மார்க்ஸ் ஆனா. திருமணம் முடிஞ்சு வறுமையில் வாடின மார்க்ஸ் தம்பதி பிழைப்பு தேடி பாரிஸ் வந்தாங்க. ஆனால் அங்கே அவங்களுக்கு ஏமாற்றங்கள் தான் காத்திருந்துச்சு. ஒரு பத்திரிகையினோட ஆசிரியராக சேர்ந்தவங்களுக்கு வருமானம் ஏது இல்லாமல் போயிடுச்சு. இந்த நிலையில் ஜென்னி தன்னோட முதல் குழந்தைய பெற்றெடுத்தாள். 1845வது வருஷம் மார்க்ஸ் வெளியிட்ட கருத்துக்களால் பாரிஸில் புரட்சி வெடிச்சது. அந்நாட்டையே ஆட்டங்காண செஞ்சிருச்சு. ஆட்சியாளர்கள் எல்லாம் மார்க்ஸை நாட்டை விட்டு வெளியேறும்படி எச்சரித்தாங்க. வீட்டுக்கு போய் மனைவிக்கிட்ட சொல்லக்கூட அனுமதி மறுக்கப்பட்டது. பிரான்ஸிலிருந்து பெல்ஜியத்துக்கு நாடு கடத்தப்பட்டார். ஜென்னியும் சில நாட்களில் குழந்தையோடு அங்கே வந்து சேர்ந்தாங்க. தங்களோட தேசத்துக்குள்ளே மார்க்ஸ் குடியேறியிருக்காருங்கிறது பெல்ஜியம் அரசுக்கு ஒரு பெரிய நடுக்கத்தை கொடுத்தது. 27 வயசு இளைஞன் ஒருத்தனை பார்த்து அரசாங்கங்களே பயந்துச்சுன்னா மார்க்ஸினோட எழுத்தும் சிந்தனையும் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்திருக்கும். நீங்கள் பேனாவையே தொடக்கூடாது, மீறி தொட்டால் சிறையில் தள்ளுவோன்னு எச்சரித்து தங்கிறதுக்கு அவரை அரசு அனுமதிச்சது. ஜெர்மனியினோட தொடர் பிரச்சனைகளால் ஜெர்மனியினோட குடியுரிமையே ரத்து செஞ்சுட்டு எந்த நாட்டினோட குடியுரிமையும் இல்லாமல் பெல்ஜியத்திலேயே அவர் தங்கியிருந்தார். பெல்ஜியத்திலையும் தொழிலாளர் புரட்சி ஏற்படுத்தினதுனால மார்க்ஸ் கைது செய்யப்பட்டு 24 மணி நேரத்துக்குள்ளே தேசத்தை விட்டு வெளியேறணும்னு உத்தரவிடப்பட்டது. பெல்ஜியத்திலிருந்து பாரிஸுக்கு போனார். 1848வது வருஷம் மறுபடியும் பிரான்ஸுக்கு நாடு கடத்தப்பட்டார். அப்போ 1 மாதம் கழித்து ஜென்னி தன்னோட குழந்தைகளோட பல இழப்புகளையும் சுமந்தபடி மார்க்ஸை வந்து சேர்ந்தாங்க. அங்கிருந்து மறுபடியும் 1849வது வருஷம் லண்டன் வந்தார். அப்போ அவங்களுக்கு நான்கு குழந்தைகள். பசிங்கிற ரெண்டெழுத்து அறக்கணும் அவங்களோட வீட்டில் அலையா விருந்தாளியாக இருந்தான். ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவுங்கிறதே செலவு மிகுந்ததாக இருந்ததுனால குழந்தைகளுக்கும் மார்க்ஸுக்கும் இருக்கிறத பரிமாறிட்டு பட்டினி கிடக்க ஆரம்பித்தா ஜென்னி. அந்த வறுமையினோட காரணமாக சுருங்கி கிடந்த ஜென்னியினோட மார்பில் ரத்தம் சுரக்க ஆரம்பிச்சது. வாடகை செலுத்தாத காரணத்தால் பெட்டி படுக்க எல்லாத்தையும் இறக்கமே இல்லாத அந்த வீட்டுக்கார பெண்மணியினோட அடியாட்கள் நடுத்தருவில் தூக்கி வீசினாங்க. மார்க்ஸினோட தோழர் ஏங்கிள்ஸ் தன்னால் முடிஞ்ச உதவிகளை அப்பப்போ செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார். ஏழைகள் அதிகமாக வசிக்கிற ஒரு ஒண்டி குடித்தனத்துக்கு குடியேறினாங்க. இந்த சூழ்நிலையில் தான் அவங்களோட முதல் குழந்தை நிமோனியா காய்ச்சலால் இறந்து போச்சு. அந்த துக்கத்தை மறக்கிறதுக்காக வேறொரு பகுதிக்கு குடி போனாங்க. சில வாரங்கள்லேயே பிறந்து கொஞ்ச நாட்களே ஆயிருந்த அவங்களோட பெண் குழந்தை மார்புச்சளியால் இறந்து போச்சு. அந்த இறந்த குழந்தையை அடக்கம் செய்கிற கூட பண வசதி இல்லாமல் இரவு முழுக்க ஒரு அறையில் அந்த குழந்தையினோட உடலை வச்சுருந்தாங்க. நண்பர் ஒருத்தர் கடன் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஜென்னியால் அந்த குழந்தைக்கு சவப்பெட்டி வாங்க முடிஞ்சது. இது குறித்து ஜென்னி ஒரு கடிதத்தில் சொல்கிறாங்க, பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு தொட்டில் இல்லை, இறக்கும்போது சவப்பெட்டி வாங்கக்கூட காசு இல்லை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்தடுத்த வருடங்கள்லேயே தங்களோட ரெண்டு மகன்களையும் வறுமைக்கு பலி கொடுத்தாங்க. என்ன வேதனைன்னா, தன்னோட குடும்பம் பொருளாதார ரீதியாக பெரும் துயரிட்டிருந்த இந்த காலகட்டத்தில் தான் உலகினோட பொருளாதாரம் பற்றிய பல அரிய கட்டுரைகளை எழுதிட்டு இருந்தார் மார்க்ஸ். சில வருடங்கள்லேயே மார்க்ஸ் ஜென்னிக்கு ஜென்னி லாரான்னு ரெண்டு மகள்கள் பிறந்தாங்க. 1867 வருஷம் மார்க்ஸினோட மூலதனத்தின் முதல் பகுதி நூல் வெளியாச்சு. சிந்தனையாளர்கள் மத்தியில் நட்சத்திரமாக ஜொலிச்சார் மார்க்ஸ். ஆனால் பின்னாட்களில் உலக கம்யூனிஸ்ட் சங்கம் ரெண்டாக உடைஞ்சதற்கு மார்க்ஸும் அவரோட பொருளாதார கொள்கைகளும் தான் காரணம்னு குற்றம் சாட்டப்பட்டார். இந்த தோல்வியோடையே மார்க்ஸினோட உடல் நலமும் மோசமான கட்டத்தை அடைஞ்சிட்டு இருந்துச்சு. மார்க்ஸினோட இறுதி நாட்கள் பயணமும் துவங்குச்சு. பிறந்த ஏழு குழந்தைகளில் மார்க்ஸ் ஜென்னி தம்பதிக்கு மிஞ்சினது மூணு பெண் குழந்தைகள் தான். அந்த மூணு குழந்தைகள்கிட்டையும் மார்க்ஸ் எல்லையற்ற அன்பை செலுத்தினார். வாழ்க்கையில் சோதனைகள் வரும், ஆனால் சோதனையிலேயே வாழ்க்கை ஓடினா. மார்க்ஸுக்காவது இது விரும்பி வகுத்துக்கிட்ட ஒரு பாதை. உலக மக்களுக்கான விடுதலைங்கிற ஒரே சிந்தனை அவரோட உள்ளத்துல இருந்துச்சு. அதனாலேயே அத்தனை சோதனைகளையும் மீறி முடிவான வெளிச்சத்தை நோக்கி அவரால் ஓட முடிஞ்சுது. ஆனால் ஜென்னி, கணவன்கிற அந்த ஒரே காரணத்துக்காக எத்தனை தொல்லைகளை தான் ஒரு பின்னால் சகிச்சுட்டு இருக்க முடியும்? ஆனால் ஜென்னி தன்னவே மார்க்ஸாக கருதி வாழ்ந்துட்டு இருந்தா. அதனால தான் வாழ்க்கையில் ஏற்படுற எவ்வளவு பெரிய சவாலையும் ஏற்றுக்கிட்டு அவளால் வாழ முடிஞ்சுது. மார்க்ஸினோட வரலாற்று பாதையில் என்னைக்காவது ஒரு அடி, ஒரே ஒரு அடி சலிப்பினோட காரணமாக ஜென்னி பின்வாங்கியிருந்தா கூட உலக வரலாறே திசை மாறி போயிருக்கும். அந்த அளவுக்கு மார்க்ஸினோட உயிரா ஜென்னி பிணைக்கப்பட்டிருந்தா. கடந்த 1000 வருஷத்துல இந்த பூமியில வாழ்ந்த தலை சிறந்த மனிதரா வரலாற்று ஆராய்ச்சியாளர்களால் கருதப்படுற மார்க்ஸினோட இறுதிக்காலம் ஒப்பற்ற காதல் கதையினோட இறுதி காட்சி போன்றதுதான். ஜென்னி புற்றுநோய் தாக்குச்சு. தான் இறந்தா மார்க்ஸினோட எதிர்காலம் செயலற்றதாயிருமே அப்படின்னு நினைச்சுதான் கலங்கினா ஜென்னி. 1889 வருஷம் இறக்கமே இல்லாத ஒரு டிசம்பர் மாதத்தில் உலகத்துக்கு காதலையும் சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் கற்றுக் கொடுத்த ஜென்னிங்கிற மலர் பூமியில் உதிந்துச்சு. தன்னோட கல்லூரியில் குடிகார மாணவனாக இருந்து சிறைக்கு போயிட்டு வீடு திரும்பின அந்த நாட்களில் பருவ வயசில் ஜென்னியை சந்தித்த நினைவுகள், அப்போது ஜென்னியை பார்த்து ஷேக்ஸ்பியரினோட கவிதைகளை பாடினது எல்லாமே அவரோட மனசில் மங்களான ஒரு தோற்றத்தில் ஓடிச்சு. தன்னவே பின்பற்றி தன்னோட உறுதியாக வாழ்நாள் முழுசும் ஊர் ஊரா நாடு நாடாக அலைஞ்சு பசியாலையும் பட்டினியாலையும் வாடி தான் பெத்த குழந்தைகளை கூட இழந்து தன்னோட கருத்து ஒருமிச்சு வாழ்ந்த அந்த நாட்களை நினைவு கூர்ந்தார். ஜெஸ்ஸியை தெரிஞ்ச அளவுக்கு இன்றைய தலைமுறைக்கு ஜென்னியை தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. தங்களோட வாழ்க்கை துணையாக ஜெஸ்ஸியை தேடுற இளைஞர்களுக்கு ஜென்னி போன்றவர்கள் கிடைச்சாங்கன்னா அவங்களோட வாழ்வு மட்டும் இல்லை, நாடும் பிரகாசிக்கும். ஆனால் அதுக்கு முதல்ல அவங்க மார்க்ஸுகளாக இருக்கணும். மார்க்ஸினோட படைப்புகளான மூலதனம் மாதிரியான பெரிய பொருளாதார படைப்புகளை விட அவர் காதலி ஜென்னிக்கு எழுதின அந்த காதல் கடிதத்தினோட சக்தி தான் உலக வரலாற்றிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினதுக்கான உந்துகோலாக இருந்துச்சு. அந்த கடிதத்தில் இருந்த வரிகள், இனிவரும் நூற்றாண்டுகள் அனைத்துக்கும் காதல் என்றால் ஜென்னி, ஜென்னி என்றால் காதல். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை தமிழ் ரசிகன் அவர்கள் வழங்கிய தொடர் வண்டி நிகழ்ச்சி கேட்டோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் அவரை சந்திக்கும் முன் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். 0422-243-1055 என்ற தொலைபேசி எண்ணிற்கு அலுவலக நேரத்தில் தொடர்பு கொள்ளுங்கள்.